வணக்கம் பிள்ளைகளே, ஊவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் நான் மகாமுனி திபாகரன், பகபுத்தலை இளம் ஒன்று தமிழ் வித்யாலய ஆசிரியர். ஆம் பிள்ளைகளே, இன்று நாங்கள் தரம் 5 மாணவர்களுக்கான கணித பாடத்தின் பிரசினம் தீர்த்தல் எனும் எண்ண கருவை கலந்துரையாட உள்ளோம். என்ன மாணவர்களே, கற்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? ஆம், எமது பாட அலகை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நாங்கள் ஒரு சிறிய பாடலை பாடிவிட்டு செல்வோமா? காகம் அந்த பக்கம் கா கா கா, கிளி இந்த பக்கம் கீ கீ கீ, குயில் மரத்தில் கூ கூ கூ, சேவல் கூரையில் கொக் கொக் கொக், பதுங்கும் பூனை மியா மியா மியா, பசுவும் கன்றும் மா மா மா, குறைக்கும் நாய் லவ் வவ் வவ், வெள்ளை ஆடு மே மே மே, டம் டம் டும் டும் கச்சேரி, டம் டம் டும் டும் கச்சேரி, நடக்குது பாரு ஊருக்குள்ளே, காகம் அந்த பக்கம் கா கா கா, கிளி இந்த பக்கம் கீ கீ கீ, குயில் மரத்தில் கூ கூ கூ, சேவல் கூரையில் கொக் கொக் கொக், பதுங்கும் பூனை மியா மியா மியா, பசுவும் கன்றும் மா மா மா, குறைக்கும் நாய் வவ் வவ் வவ், வெள்ளை ஆடு மே மே மே, டம் டம் டும் டும் கச்சேரி, டம் டம் டும் டும் கச்சேரி, நடக்குது பாரு ஊருக்குள்ளே.
என்ன மாணவர்களே, இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? ஆம், இது நீங்கள் ஏற்கனவே தெரிந்த பாடல்தான் என்ன? ஆம் பிள்ளைகளே, நாம் இன்று எமது பாட அலகை இப்பொழுது ஆரம்பிப்போமா? என்ன மாணவர்களே, கற்பதற்கு ஆயத்தமாக உள்ளீர்களா? ஆம் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. என்ன பிள்ளைகளே, உங்களுடைய கணித புத்தகம், பயிற்சி கோப்பி, பென்சில் என்பவற்றை ஆயத்தம் படுத்தி கொண்டு விட்டீர்களா? ஆம் பிள்ளைகளே, இப்பாட அலகை கற்பதன் மூலம் உங்களால் 4 இலக்கங்கள் வரையிலான எண்களை, கூட்டல் எண்களை கழித்தல் அடங்கிய எளிய பிரச்சனைகளை தீர்க்க இயலுமானதாக இருக்கும் பிள்ளைகளே. அத்துடன் எமது அன்றாட வாழ்க்கையில் இடம்பெறும் கொடுக்கல் வாங்கல் செயற்பாடுகளுக்கும், எமது கணித அறிவை விருத்தி செய்து கொள்வதற்கும், அன்றாட செயல்களின் போது மனக்கணித கணித விருத்திக்கும் இவ்வழகு முக்கிய பங்கு வகிக்கின்றது பிள்ளைகளே. ஆகவே இந்த பாடத்தில் நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே நீங்கள் உங்களை ஆயத்தம் செய்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே. மேலும் இந்த பாட அழகை கற்பதன் மூலம் தரம் 5 பிளமை பரிசில் பரீட்சையில் அதிகமான வினாக்கள் பிரசனம் தீர்த்தல் தொடர்பானவையாகவே அதிகமாக வருகின்றன பிள்ளைகளே. ஆகவே அதிக புள்ளிகளை பெறுவதற்கு இப்பாடம் தொடர்பான பூரண அறிவு அவசியம். ஆகையினால் கவனமாக இப்பாட அழகை செவிமடுத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே. அத்துடன் உங்களால் முடிந்தவரை குறிப்பெடுத்து வைத்துக் கொண்டால் உங்களால் கற்பதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும் அல்லவா? என்ன பிள்ளைகளே, ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? வாருங்கள், பாடத்துக்குள் செல்வோமா? பிரசனம் தீர்த்தல் தொடர்பான இந்த பாட அலகிலே முதலாவதாக நாம் எண்களை கூட்டல் கழித்தல் தொடர்பான சில மனக்கணித வினாக்களை பார்ப்போமா? ஆம், நான் சில வினாக்களை உங்களிடம் கேட்கின்றேன். நீங்கள் மனக்கணிதமாக பயிற்சி செய்து எனக்கு அந்த விடைகளை கூறுவீர்களா? எங்கே கூறவா? ஆயத்தமாக இருக்கின்றீர்களா பிள்ளைகளே? ஆம், 9 7 கூட்டினால் கிடைக்கும் விடையாது. என்ன பிள்ளைகளே, மீண்டும் கூறவா? 9 7 கூட்டினால் கிடைக்கும் விடையாது. ஆம், நீங்கள் நினைப்பது சரி. 9 7 கூட்டினால் விடை 16. மேலும் ஒன்றை பார்ப்போமா? 4 6 கூட்டினால் கிடைக்கும் விடையாது. அதாவது இலக்கம் 4 இலக்கம் 6 கூட்டுங்கள் பார்ப்போம், என்ன விடை வருகின்றது? ஆம், நீங்கள் கூறுவது சரி. ஆம், விடை 10. என்ன பிள்ளைகளே, கூட்டல் தொடர்பான பிரசனம் இலகுவாக இருக்கின்றது தானே. இங்கே கழித்தல் தொடர்பான ஒரு பிரசனத்தை பார்ப்போமா? ஆம், நான் கழித்தல் தொடர்பான ஒரு பிரசனத்தை இப்பொழுது உங்களுக்கு கூறப்போகின்றேன். இங்கே மனக்கணிதமாக அந்த பயிற்சி செய்து அந்த விடையை கூறுங்கள் பார்ப்போம். 16 என்ற இலக்கத்திலிருந்து 8 கழித்தால் வரும் விடையாது. என்ன பிள்ளைகளே, மீண்டும் கூறவா? 16 என்ற இலக்கத்திலிருந்து 8 கழித்தால் வரும் விடையாது. ஆம், நீங்கள் நினைப்பது சரி, விடை 8. மேலும் ஒரு பிரச்சனையை பார்ப்போமா? 17 என்ற இலக்கத்திலிருந்து 9 கழித்தால் வரும் விடை என்னவாக இருக்கும்? இன்னும் குறவா? 17 9 கழித்தால் வரும் விடை என்ன? ஆம், நீங்கள் யோசிக்கும் விடை சரி. ஆம், விடை 8. ஆம் பிள்ளைகளே, 2 இலக்கங்களை கூட்டினால் விடையாக 8 கிடைக்கும் சந்தர்ப்பம் ஒன்றை கூறுங்கள் பார்ப்போம். ஆம், நீங்கள் யோசிக்கும் விடைகள் சரி. இங்கே நான் கூறவா? 1 7 கூட்டினால் என்ன விடை வருகின்றது? 8. அதே போல 2 6 கூட்டுங்கள் பார்ப்போம், விடை 8. 3 5 கூட்டுங்கள், விடை 8. அதே போல 4 கூட்டினால் விடை 8 தான் வருகின்றது அல்லவா பிள்ளைகளே? மேற்கூறியவை 2 இலக்கங்களை கூட்டினால் விடையாக 8 கிடைக்கும் சந்தர்ப்பங்கள் ஆகும் பிள்ளைகளே. அதே போல ஓர் இலக்கத்திலிருந்து இன்னொரு இலக்கத்தை கழித்தால், அதாவது பெரிய எண்ணிலிருந்துதான் சிறிய எண்களை கழிக்க வேண்டும் பிள்ளைகளே. அதாவது நாங்கள் எந்த ஒரு கணித செய்கையில் ஈடுபடும் போது, அதாவது கழித்தல் தொடர்பான கணித பிரச்சனைகளை தீர்க்கும் போது, எந்த ஒரு கழித்தல் கேள்விகளும் பெரிய ஒரு இலக்கத்திலிருந்து சிறிய இலக்கத்தை கழிப்பதாகத்தான் அமைந்திருக்கும் பிள்ளைகளே. ஆகவே நாங்கள் இப்பொழுது ஓர் இலக்கத்திலிருந்து இன்னொரு இலக்கத்தை கழித்தால் விடையாக 3 கிடைக்கும் சந்தர்ப்பங்களை பார்ப்போமா? எங்கே கூறுங்கள் பார்ப்போம். அதாவது ஒரு இலக்கத்திலிருந்து இன்னொரு இலக்கத்தை கழித்தால், அதாவது பெரிய ஒரு இலக்கத்திலிருந்து இன்னொரு சிறிய இலக்கத்தை கழித்தால் விடை 3 வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் சில கூறுங்கள் பார்ப்போம். நான் கூறவா? 7 4 கழிங்கள் பார்ப்போம், விடை 3. அதே போல 6 3 கழித்தாலும் விடை 3. 5 2 கழித்தாலும் விடை 3. அதே போல் 4 1 கழித்தாலும் விடை 3 கிடைக்கும். என்ன மாணவர்களே, புரிகின்றதா? அடுத்ததாக நாம் 4 இலக்கங்கள் வரையிலான எண்கள் 2 கூட்டும் பிரசினம் ஒன்றை தீர்க்கும் விதத்தை பற்றி தெளிவாக பார்ப்போமா? ஆம் பிள்ளைகளே, நான் பிரசினம் ஒன்றை கூறுகின்றேன். அதனை குறித்து வைத்து என்னுடன் சேர்த்து தீர்ப்பதற்கு ஆயத்தமாக உள்ளீர்களா? நான் ஒரு பிரசனத்தை குறிப்பிடுகின்றேன். அதை நீங்கள் எழுதி அப்பிரசனத்தை என்னுடன் சேர்ந்து தீர்ப்பதற்கு நீங்கள் முன்வருவீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது ஒரு தென்னம் தோட்டத்திலிருந்து 2 பறிக்கப்பட்ட தேங்காய்களின் எண்ணிக்கை முறையே, அதாவது ஒரு தென்னந்தோட்டத்திலே தேங்காய்கள் ஒவ்வொரு நாளும் பறிக்கப்படுகின்றன. அந்த தென்னந்தோட்டத்தில் பறிக்கப்பட்ட தேங்காய்கள் எவ்வளவாக இருக்கின்றது என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். அதாவது 1 1208 தேங்காய்கள் பறிக்கப்படுகின்றன. அதேபோல் அடுத்த நாள் 954 தேங்காய்கள் பறிக்கப்படுகின்றன. எனவே இவ்விரு நாட்களிலும் பறிக்கப்பட்ட மொத்த தேங்காய்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் என்பதே இங்குள்ள பிரசினம். என்ன பிள்ளைகளே, மீண்டும் கூறவா? ஒரு தென்னந்தோப்பிலிருந்து தேங்காய்கள் பறிக்கப்படுகின்றன. அதாவது 1
1208 தேங்காய்களும், இரண்டாவது நாள் 954 தேங்காய்களும் பறிக்கப்படுகின்றன. ஆகவே இந்த இரண்டு நாட்களிலும் பறிக்கப்பட்ட மொத்த தேங்காய்கள் எவ்வளவு என்பதே இங்கு நாங்கள் கலந்துரையாட உள்ள பிரசினமாக அமைகின்றது. பிள்ளைகளே, என்ன பிள்ளைகளே, இப்பொழுது இந்த பிரசனத்தை தீர்க்க ஆயத்தமாக உள்ளீர்களா? வாருங்கள் பார்ப்போமா. அதாவது இப்பிரசினத்தை தீர்ப்பதற்கு முன்பதாக இந்த பிரசினமானது முதலாவதாக எந்த கணக்குடன் தொடர்பட்டது? அதாவது கழித்தலுடனா, வகுத்தலுடனா, பிரித்தலுடனா? அதாவது பிரித்தல் வகுத்தல் ஆகிய இரண்டும் ஒன்றுதான் பிள்ளைகளே. பெருக்கலுடனா என்றவாறு நாங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாகத்தான் நாங்கள் இந்த பிரசினத்தை தீர்ப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும். பார்ப்போமா. ஆம், இந்த அதாவது முதலாவது நாள் இரண்டாவது நாள் என்று இரு நாட்களின் மொத்த தேங்காய்களை இங்கே கேட்கும் போது, இங்கே மொத்த தேங்காய் என்று குறிப்பிடப்படும் பொழுது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இது கூட்டல் கணக்குடன் தொடர்புடைய பிரசினம் என்று. ஆகவே நாங்கள் ஒரு கூட்டல் பிரசினத்தை எவ்வாறு தீர்ப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்ற வகையிலே, ஒரு கூட்டல் பிரசினத்தை எவ்வாறு எழுத வேண்டும் என்ற வகையிலே நாங்கள் அதனை நிரல் வடிவில் எழுதுவதற்கு ஆயத்தமாக வேண்டும் பிள்ளைகளே. அதாவது முதலாவது நாள் பறிக்கப்பட்ட தேங்காய்கள் எவ்வளவு என்பதை ஒரு வரியிலும், இரண்டாவது நாள் பறிக்கப்பட்ட தேங்காய்களின் எண்ணிக்கை என்பதை இரண்டாவது வரியிலும் நேராக எழுதி அதனை கூட்டல் கணக்கு போல் எழுதினால் இந்த பிரசினத்தை இலகுவாக தீர்க்க முடியும் பிள்ளைகளே. இங்கே எழுதுங்கள் பார்ப்போம். முதல் நாள் பறிக்கப்பட்ட தேங்காய்களின் எண்ணிக்கை எத்தனை தேங்காய்கள்? ஆம், 1208. அதேபோல் இரண்டாவது நாள் பறிக்கப்பட்ட தேங்காய்கள் என்பதை இரண்டாவது வரியில் எழுத வேண்டும். எழுதுங்கள் பார்ப்போம். அங்கே ஆயிரத்தினிடமுள்ள இலக்கத்துக்கு கீழாக எந்த ஒரு இலக்கமும் இட முடியாது. காரணம் 954 என்று இடப்பட்டுள்ளதனால் இங்கே ஆயிரத்தினிடம் எந்த ஒரு இலக்கமும் இல்லை. ஆகவே மேலே குறிப்பிடப்பட்ட ஆயிரத்து 208 என்பதில் இங்கே நூறுகளிடம் காணப்படுகின்ற 900 இட வேண்டும். அதாவது 9 என்பதை கீழே இட, அடுத்ததாக 0 நேராக கீழே 5 இலக்கமிட வேண்டும். அதே போல ஒன்றுகள் என்ற இடத்தில் காணப்படும் 8 நேராக கீழே 4 என்றதை நாங்கள் எழுத வேண்டும் பிள்ளைகளே. இப்பொழுது ஒரு கூட்டல் கணித பிரச்சினத்தை தீர்ப்பதற்கு ஏற்ற வகையிலே உங்களுடைய பிரசினம் அமைந்திருக்கும் அல்லவா? இப்போது இவ்விரு எண்களை கூட்டினால் இரண்டு நாட்களிலும் பறிக்கப்பட்ட மொத்த தேங்காய்களின் எண்ணிக்கை கிடைக்கும் பிள்ளைகளே. வாருங்கள் கூட்டுவோமோ. முதலாவது எண்ணில் ஒன்றின் இடத்தில் உள்ள எண்ணையும், இரண்டாவது எண்ணின் ஒன்றின் இடத்தில் உள்ள 4 கூட்ட வேண்டும். அவ்விரு எண்ணையும் கூட்டினால் 12 கிடைக்கும். இவை தனியே எண் அல்ல என்பதால் நாம் 12 முழுமையாக எழுதக்கூடாது பிள்ளைகள். அங்கு 12 உள்ள ஒன்றிடம் உள்ள 2 மட்டும் எழுத வேண்டும். 10 உள்ள 1 நாங்கள் தற்போது கூட்டுகின்ற 10 உள்ள எண் வரிசைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இங்கு 1208 0 954 உள்ள 5 10 உள்ளது. இப்போது இதனை கூட்டினால் 0 5 கூட்டினால் விடை 5 வரும் பிள்ளைகளே. காரணம் 0 பெறுமதி கிடையாது என்பதால் விடை 5 மட்டுமே வரும். ஆனால் நாம் விடையாக 5 அவ்விடத்துக்கு இடுவதற்கு பொருத்தமானதா? இல்லை. காரணம், ஒன்றினிடத்திலிருந்து பத்தினிடத்துக்கு கொண்டு வந்த ஒன்றையும் நாம் ஐந்துனுடன் சேர்த்து கூட்ட வேண்டும். ஆகவே இங்கு விடை ஆறு ஆக அமையும். அடுத்து முதலாவதாக உள்ள எண்ணின் நூறின் இடம் உள்ள இரண்டையும் இரண்டாவது எண்ணின் நூறினிடமுள்ள எண்ணையும் கூட்டினால் வரும் விடை பதினொன்று ஆகும். இங்கும் நாம் பதினொன்றை அப்படியே எழுதக்கூடாது. இங்கு பதினொன்றில் ஒன்றின் இடம் உள்ள ஒன்று மட்டுமே அவ்விடத்தில் விடையாக எழுத வேண்டும். பத்தின் இடம் உள்ள ஒன்றை அடுத்த இடமான ஆயிரத்தின் இட நிரலுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இங்கு முதலாவது எண்ணின் ஆயிரத்தின் இடம் இருப்பது ஒன்று, இரண்டாவது ஆயிரத்தினிடம் இலக்கம் இல்லை. எனவே நேரடியாக நாம் முதலாவது எண்ணின் ஆயிரத்தின் இடம் உள்ள ஒன்றுடன் நூறின் இடம் இருந்து ஆயிரத்தினிடம் கொண்டு வந்த ஒன்றை கூட்டினால் சரியான விடை கிடைக்கும். அதாவது விடை இரண்டு. எனவே ஆயிரத்து இருநூற்றி எட்டு உடன் 954 கூட்டினால் விடை 2162 ஆகும். பிள்ளைகளே, என்ன பிள்ளைகளே, விளங்குகின்றதா? மீண்டும் பார்ப்போமா? அதாவது முதலாவது நாள் பறிக்கப்பட்ட தேங்காய்களின் எண்ணிக்கை 1208, இரண்டாவது நாள் பறிக்கப்பட்ட தேங்காய்களின் எண்ணிக்கை 954. ஆகவே இப்பிரச்சினத்தை தீர்ப்பதற்கு நாங்கள் கூட்டல் வடிவில் இந்த இலக்கங்களை எழுதிய பின்னர் அவற்றை நாங்கள் கூட்டுவதற்கு ஆயத்தமாக வேண்டும். உதாரணமாக 8, அதாவது 1208 என்பதில் இறுதியாக ஒன்றினிடமுள்ள எட்டையும் 954 என்பதில் ஒன்றினிடம், அதாவது இறுதியாக ஒன்றினிடமுள்ள நான்கையும் கூட்ட வேண்டும். எட்டையும் நான்கையும் கூட்டினால் அங்கே விடை 12 வரும். ஆனால் நாங்கள் அவற்றை அப்படியே அங்கே இடாமல் 12 உள்ள 2 மட்டும் நாங்கள் அங்கே விடையாக எழுதிவிட்டு அந்த 1 என்ற இலக்கத்தை அப்படியே வைத்துக் கொள்ள வேண்டும். அவற்றை நாங்கள் இவ்விளக்கத்தில் உள்ள 10 கொண்டு செல்ல வேண்டும். அதாவது 1208 என்பதில் 10 8 முன்பதாக ஒரு 0 இருக்கின்றதல்லவா? ஆம், அதுதான் 10. இந்த 10 நாங்கள் ஏற்கனவே 12 உள்ள 2 நாங்கள் எழுதிவிட்டோம். மிகுதியாக 1 இருக்கின்றது. அந்த 1 10 கொண்டு செல்கின்றோம். ஆகவே 0 என்ற இடத்துக்கு 1 சேர்க்கப்படுகின்றது. அவ்விடத்திலிருந்து இரண்டாவதாக உள்ள இலக்கமான 954 என்ற இலக்கத்தில் 10 5 என்ற இலக்கம் இருக்கின்றது. ஆகவே இந்த 5 அந்த 1 கூட்டினால் 6 என்பது விடையாக வரும். அடுத்ததாக நாங்கள் 100 உள்ள இலக்கங்களை கூட்ட வேண்டும். அதாவது முதலாவது எண்ணில் 1208 என்ற எண்ணில் 100 இருக்கின்ற இலக்கம் எத்தனை? 2. அதேபோல இரண்டாவது நாள் பறிக்கப்பட்ட தேங்காய்களின் எண்ணிக்கையில் உள்ள 954 என்ற இலக்கத்தில் 100 இலக்கம் 9. ஆகவே இந்த 9 2 கூட்டினால் விடை 11 அமையும். ஆனால் நாங்கள் 11 அவ்வாறே இடாமல்
பதினொன்றில் உள்ள ஒன்றினிடமுள்ள ஒன்று என்ற இலக்கத்தை மாத்திரம் நாங்கள் அங்கே இட வேண்டும். மிகுதியாக ஒன்று என்ற இலக்கம் இருக்கின்றது. அதாவது பதினொன்றில் உள்ள ஒன்றை நாங்கள் இங்கே இட்டுவிட்டோம். மிகுதி பதினொன்றில் ஒன்று மிகுதியாக உள்ளது. அந்த ஒன்றை நாங்கள் ஆயிரத்தினிடமுள்ள இலக்கத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே ஆயிரத்தி அதாவது முதலாவது இலக்கத்தில் ஆயிரத்தினிடம் ஒன்று என்ற இலக்கம் இருக்கின்றது. அதே போல இரண்டாவது நாள் பறிக்கப்பட்ட தேங்காய்களின் இலக்கத்தில் ஆயிரத்தினிடம் எந்த ஒரு இலக்கமும் இல்லை. காரணம் அங்கே 954 தேங்காய்கள் மாத்திரமே பறிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இங்கே 1000 என்ற இலக்கை இந்த தேங்காய்களின் எண்ணிக்கை தாண்டவில்லை. ஆகவே அங்கே 900 மட்டுப்படுத்தப்படுகின்றது. ஆகவே இங்கே 1000 என்ற இடத்தில் இலக்கம் இல்லாமையினால் ஏற்கனவே நாங்கள் 100 கூட்டப்பட்ட இலக்கங்களில் மிகுதியாக 1 என்பது வந்திருந்தது. அந்த 1 இந்த முதலாவது எண்ணில் உள்ள 1000 உள்ள ஒன்றையும் கூட்டுகின்றோம். கூட்டினால் விடை 2 வரும். ஆகவே 1208 என்ற இலக்கத்தையும் 954 என்ற இலக்கத்தையும் கூட்டினால் 2162 என்றவாறு இப்பிரசனம் தீர்க்கப்படுகின்றது பிள்ளைகளே. அதாவது முதலாவது நாள் பறிக்கப்பட்ட தேங்காய்களின் எண்ணிக்கை 1208, இரண்டாவது நாள் பறிக்கப்பட்ட தேங்காய்களின் எண்ணிக்கை 954. ஆகவே இங்கே மொத்தமாக பறிக்கப்பட்ட அதாவது இவ்விரு நாட்களிலும் மொத்தமாக பறிக்கப்பட்ட தேங்காய்களின் எண்ணிக்கை 2162. ஆகவே இவ்விரு நாட்களிலும் பறிக்கப்பட்ட மொத்த தேங்காய்களின் எண்ணிக்கை 2162 ஆகும் பிள்ளைகளே. இனி நாம் கழித்தல் தொடர்பான பிரச்சனை ஒன்றை பார்ப்போமா. ஒரு வியாபார நிலையத்தில் 2439 முட்டைகள் வைக்கப்பட்டிருந்தன. அதில் குறித்த நாளில் 1028 முட்டைகள் விற்கப்பட்டன. எனின் எஞ்சியிருந்த முட்டைகளின் எண்ணிக்கையாது? மீண்டும் கூறவாப்பிள்ளையிலே, அதாவது ஒரு கடையிலே 2439 முட்டைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 1028 முட்டைகள் விற்கப்பட்டன. எனின் மிகுதியாக இருந்த முட்டைகள் எத்தனை? வாருங்கள் பிள்ளைகளே, பிரச்சனத்தை தீர்ப்போமா. முதலாவது எழுதுங்கள் பார்ப்போம். வியாபார நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த முட்டைகள் எத்தனை? எத்தனை? 2439. அதே போல அதில் விற்கப்பட்ட முட்டைகள் எத்தனை? அதையும் எழுதுங்கள் பார்ப்போம். 1028. இவற்றை கழிக்கக்கூடிய வகையில் நீங்கள் வரிசையாக எழுதிக் கொண்டால் மிகவும் இலகுவாக இருக்கும். என்ன பிள்ளைகளே, அவ்வாறு எழுதினால் மாத்திரமே இப்பிரச்சனத்தை எங்களால் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். விளங்குகின்றதா? ஆம், இங்கே எழுதிவிட்டீர்களா? அதாவது முதலாவது வரிசையில் 2439 எழுதிவிட்டீர்கள். இரண்டாவது வரிசையில் அதே இலக்கங்களுக்கு நேராக கீழே 1028 என்றவாறு உங்களுடைய இலக்கங்கள் இடப்பட்டிருக்கின்றன. ஆகவே வைக்கப்பட்டிருந்த முட்டைகளின் எண்ணிக்கையிலிருந்து விற்கப்பட்ட முட்டைகளின் எண்ணிக்கையை கழித்தால் எஞ்சிய முட்டைகளின் எண்ணிக்கையை காண முடியும். ஆம் பிள்ளைகளே, எங்கே கழியுங்கள் பார்ப்போம். முதலாவது எண்ணின் ஒன்றினிடமுள்ள 9 இரண்டாவது எண்ணின் ஒன்றினிடமுள்ள 8 கழிக்க வேண்டும். 9 கழித்தால் விடை 1 என வரும். அதே போல முதலாவது எண்ணின் 10 3 இரண்டாவது எண்ணின் 10 3 கழிக்க வேண்டும். 3 கழித்தால் விடை அங்கே 0 வரும். அடுத்ததாக முதலாவது எண்ணின் 100 4 இரண்டாவது எண்ணின் 100 0 கழிக்க வேண்டும். அவ்வாறு கழித்தால் 4 கழித்தால் விடை 4 ஆகும். காரணம் 0 பெருமானம் இல்லை பிள்ளைகளே. ஆகவே நாங்கள் அங்கே பெருமானம் இல்லாதபடியால் 4 என்ற இலக்கத்தை மாத்திரமே இட வேண்டும். இறுதியாக
முதலாவது எண்ணின் ஆயிரத்தினமுள்ள இரண்டு எனும் எண்ணிலிருந்து இரண்டாவது எண்ணின் ஆயிரத்திடமுள்ள ஒன்றை கழிக்க வேண்டும். இரண்டிலிருந்து ஒன்றை கழித்தால் விடை ஒன்று. எனவே 2439 என்ற இலக்கத்திலிருந்து 1038 கழித்தால் வரும் விடை 1401. எனவே கடையில் விற்ற பின் எஞ்சியிருந்த முட்டைகளின் எண்ணிக்கை 1401 ஆகும். மீண்டும் எண்ணெய் கழிக்கும் முறையை பார்ப்போமா? 9 அதாவது முதலாவது எண்ணில் நாங்கள் எழுதுகின்றோம் 2439. இரண்டாவது எண்ணில் 1038. எனவே 9 8 கழித்தால் 1. அதே போல 3 3 கழித்தால் 0. 4 கழித்தால் 0 பெருமானம் இல்லாதால் அதே 4 கீழே வருகின்றது. அதே போல 2 என்ற இலக்கத்திலிருந்து 1 கழித்தால் மிகுதியாக 1 என்பது கிடைக்கும். எனவே 2439 1038 கழித்தால் விடை 1401 என்றவாறு அமையும். பிள்ளைகளே, என்ன பிள்ளைகளே, கழித்தல் அதே போல கூட்டல் தொடர்பான பிரச்சினத்தை நாங்கள் பார்த்து விட்டோம் அல்லவா? இவற்றில் உங்களுக்கு தெளிவு வந்திருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். அதே போல பிள்ளைகள், இவ்வளவு நேரமும் நாம் கூட்டல் கழித்தல் பிரச்சினங்களை தீர்க்கும் முறையை தனித்தனியாக பார்த்தோம் அல்லவா? ஆனால் இப்பொழுது நாம் கூட்டல் கழித்தல் ஆகிய இரண்டு வகை சந்தர்ப்பங்களும் அடங்கிய எளிய பிரச்சினங்கள் சிலவற்றை மனக்கணிதமாக தீர்க்கும் முறையை பற்றி பார்ப்போமா? 8 கூட்டி அதிலிருந்து 4 கழித்தால் வரும் விடையாது. மீண்டும் கேட்கவா பிள்ளைகளே? 8 கூட்டி அதிலிருந்து 4 கழித்தால் வரும் விடையாது. 8 எழுதுகின்றோம், கூட்டல் அடையாளம் இடப்படுகிறது, அத்துடன் 3 கூட்டுகின்றோம். அவ்விளக்கங்களை கூட்டி அவ்விளக்கத்திலிருந்து கழிக்க வேண்டிய 4 என்ற இலக்கத்தை எழுதி நாங்கள் கழித்தால் விடையை காண முடியும். 8 கூட்டினால் விடை 11. 11 4 கழித்தால் விடை 7. என்ன பிள்ளைகளே, விளங்குகின்றதா? மேலும் ஒரு பிரச்சனையை பார்ப்போமா? 10 கழித்தால் கழித்து அதனுடன் 5 கூட்டினால் வரும் விடையாது. 10 கழிக்கின்றோம், விடை 3. அந்த 3 5 கூட்டுகின்றோம், விடை 8. மேலும் ஒரு பிரச்சனையை பார்ப்போம் பிள்ளைகளே. 12 6 கூட்டி அதிலிருந்து 7 கழித்தால் வரும் விடையாது. அதாவது 12 6 கூட்டுகின்றோம், கூட்டினால் வரும் விடை 18. அந்த 18 7 என்பதை கழித்தால் விடை 11. என்ன பிள்ளைகளே, இப்பிரசினம் இலகுவாக இருக்கின்றது தானே? இன்னும் ஒருக்காக குறவா? 12 6 கூட்டி அதிலிருந்து 7 கழித்தால் விடையாது. 12 6 கூட்டுகின்றோம், விடை 18 வருகின்றது. அதிலிருந்து 7 கழிக்கின்றோம், விடை 11 வருகின்றது. இது போன்ற மீண்டும் ஒரு பிரச்சனத்தை தெளிவாக பார்ப்போம் பிள்ளைகளே. பேருந்து ஒன்றில் 18 பிரயாணிகள் இருந்தனர். முதலாவது பேருந்து தரிப்பிடத்தில், அதாவது பஸ் ஸ்டாப் என்று சொல்லுவோம் பிள்ளைகளே, அதில் 7 பேர் இறங்கியதோடு 14 பேர் அதில் ஏறினர். இப்போது பேருந்தில் உள்ள பிரயாணிகளின் மொத்த எண்ணிக்கை யாது? மீண்டும் கூறுகிறேன், கேளுங்கள் பிள்ளைகளே. பேருந்து ஒன்றில் 18 பிரயாணிகள் இருந்தனர். முதலாவது பேருந்து தரிப்பிடத்தில் 7 பிரயாணிகள் இறங்கியதோடு அவ்விடத்தில் 14 பேர் ஏறுகின்றனர். இப்போது பேருந்தில் உள்ள மொத்த பிரயாணிகள் எத்தனை பேர்?
எனவே இதை நாங்கள் எவ்வாறு இலகுவாக தீர்ப்போம் என்று பார்ப்போமா? பேருந்தில் இருந்த பிரயாணிகள் எத்தனை? 18. பஸ்ஸில் இருந்து இறங்கியோர் எத்தனை பேர்?
7 பேர். ஆகவே முதலில் 18 இருந்து 7 கழிப்போம். அப்போது கிடைக்கும் விடை 11.
இனி 11 பேர் அப்பேருந்தில் ஏறியமையினால் 11 உடன் 14 கூட்ட வேண்டும்.
11 உடன் 14 கூட்டினால் அங்கே விடை 25 என்று வருகின்றதல்லவா?
ஆகவே இப்பொழுது பேருந்தில் உள்ள பிரயாணிகளின் எண்ணிக்கை 25 ஆகும்.
என்ன பிள்ளைகளே, இப்பாடம் விளங்குகின்றது தானே? மேலும் ஒரு பிரச்சனத்தை நான் கூறுவா.
சீகிரியாவை பார்ப்பதற்கு ஒரு குறித்த வாரத்தின் இறுதியில் சனிக்கிழமை வந்த உல்லாச பயணிகளின் எண்ணிக்கை 3515 ஆகும். அதேபோல ஞாயிற்றுக்கிழமை வந்த உல்லாச பிரயாணிகளின் எண்ணிக்கை 2987.
அந்த இரு நாட்களிலும் வந்த உல்லாச பயணிகளின் மொத்த எண்ணிக்கை யாது?
இங்கே பிள்ளைகள், நாங்கள் சில கேள்விகளை வைத்து அது கூட்டலா வகுத்தலா அதே போல பெருக்கலா கழித்தலா என்பதை சில கேள்விகளில் வரும் சொற்களை வைத்து அடையாளம் கண்டுகொள்ள கூடியதாக இருக்கும் பிள்ளைகளே. அதாவது 2க்கு இடையிலான, அதாவது மொத்த எண்ணிக்கை எவ்வளவு அல்லது கூட்டுத்தொகை எவ்வளவு என்றவாறு கேள்விகள் வருமாக இருந்தால் நாங்கள் அதனை கூட்டலுடன் தொடர்புபட்ட பிரசினம் என்பதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் பிள்ளைகள். அதே போல 2க்கும் இடையிலான வித்தியாசம் யாது, 2க்கும் இடையிலான வேறுபாடு யாது, அதே போல ஒரு பாட ஒரு இலக்கங்களிலிருந்து எஞ்சியிருப்பவை எவ்வளவு போன்ற சொற்கள் இருப்பின், அதாவது ஒரு கேள்வியில் 2க்கு இடையிலான வித்தியாசம் எவ்வளவு, 2க்கு இடையிலான வேறுபாடு எவ்வளவு, அதே போல எஞ்சியிருப்பவை எவ்வளவு போன்ற சொற்கள் வருமாக இருந்தால் நாங்கள் அதனை கழித்தலுடன் தொடர்பட்ட பிரசினம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளே. ஆகவே இங்கே இரு நாட்களிலும் வந்த உல்லாச பயணிகளின் மொத்த எண்ணிக்கை என்று கேட்கப்படுகின்றது அல்லவா? ஆகவே மொத்த எண்ணிக்கை என்று கொள்ளும் போது நாங்கள் இங்கே தெளிவாக அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும், இது கூட்டலுடன் தொடர்பட்ட பிரசினம் என்று. ஆகவே எழுதுங்கள் பார்ப்போம். சனிக்கிழமை வந்த பிரயாணிகள் எவ்வளவு?
3515.
அதே போல ஞாயிற்றுக்கிழமை வந்த பிரயாணிகள் எவ்வளவு? 2987.
ஆகவே நாங்கள் கூட்டுகின்றோம், 5 உடன் 7 கூட்டினால் 12. 12 நாங்கள் 2 மட்டும் இடுகின்றோம், 1 நாங்கள் மிகுதியாக வைத்துக் கொண்டு அந்த 1 10 உள்ள இலக்கத்துக்கு கொண்டு செல்கின்றோம். ஆகவே அங்கே 1 காணப்படுகிறது. அந்த 1 இரண்டாவது இலக்கத்தில் 10 என்ற இலக்கம் காணப்படுகின்றது. அவற்றை கூற்றுகின்றோம், 9. ஏற்கனவே நாங்கள் ஒரு இலக்கம் வைத்திருக்கின்றோம், அதையும் கூட்டினால் 10. 10 என்பதற்கு நாங்கள் 0 மாத்திரமிட்டு 10 உள்ள 1 நாங்கள் 100 கொண்டு செல்கின்றோம். அங்கே முதலாவது இலக்கத்தில் 100 5 காணப்படுகின்றது. 5 இந்த 1 கூட்டினால் 6. அதே போல இரண்டாவது எண்ணில் 100 9 என்ற இலக்கம் காணப்படுகின்றது. அந்த இலக்கத்தை கூட்டினால் 9 6 கூட்டினால் 15. 15 நாங்கள் 5 மாத்திரமிட்டு மிகுதி 1 நாங்கள் 1000 கொண்டு செல்கின்றோம். முதலாவது எண்ணில் 1000 3 என்ற இலக்கம் இருக்கின்றது. அதே போல இரண்டாவது எண்ணில் 1000 2 என்ற இலக்கம் இருக்கின்றது. 2 கூட்டினால் 5. 5 ஏற்கனவே நாங்கள் 100 இருந்த கொண்டு வந்த 1 காணப்படுகின்றது. ஆகவே 5 உடன் 1 கூட்டினால் 6. ஆகவே 3515 என்பதுடன் 2987 என்ற இலக்கங்களை கூட்டினால் மொத்தமாக அங்கே வந்த பிரயாணிகளின் எண்ணிக்கையை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மொத்தமாக அங்கே வருகை தந்த பிரயாணிகளின் எண்ணிக்கை 6502.
அதே போல பிள்ளைகளே, நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு பிரசனத்தை தீர்ப்பதற்கு முன்பதாக அப்பிரசனம் வகுத்தலுடன் தொடர்பட்டதா, அல்லது கூட்டலுடன் தொடர்பட்டதா, அல்லது கழித்தலுடன் தொடர்பட்டதா, அல்லது வகுத்தலுடன் தொடர்பட்டதா என்பதை நாங்கள் தெளிவாக அடையாளம் கண்டு கொண்ட பின்பே அப்பிரசனத்தை தீர்ப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் பிள்ளைகளே. இவ்வாறு நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு ஆயத்தமாகிவிட்டால் அப்பிரசனத்தை இலகுவாக எங்களால் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். அதேவேளை அப்பிரசனத்திலுரிய முழுமையான புள்ளியை எங்களால் பெறக்கூடிய வாய்ப்பும் காணப்படும் பிள்ளைகளே. என்ன பிள்ளைகளே, இதுவரை நாங்கள் பிரசனம் தீர்த்தல் தொடர்பான பாடலகை நாங்கள் இப்பொழுது கற்று முடித்திருக்கின்றோம். உங்களுக்கு இப்பாடலகு தொடர்பான பூர்ண அறிவு வந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். மேலதிகமாக இது தொடர்பான தெளிவை பெற வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய வகுப்பாசிரியரை கலந்துரையாடினால் மிகவும் இலவாக இருக்கும். அடுத்ததாக நாம் இப்பாட அலகு தொடர்பான ஒரு கேள்வியை உங்களுக்கு வழங்கலாம் என்று எண்ணுகிறேன். இந்த கேள்விக்கான விடையை எனக்கு SMS-னூடாக அனுப்பினால் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகளே. கூறவா? வினா: தானிய களஞ்சிய சாலை ஒன்றில் 4365 கிலோகிராம் கோதுமை மா உள்ளது. அதில் மேலும் 1430 கிலோகிராம் கோதுமை மா களஞ்சியப்படுத்தி வைக்கப்படுகின்றது. இப்போது அக்களஞ்சிய சாலையில் உள்ள கோதுமை மாவின் மொத்த அளவு யாது? என்ன பிள்ளைகளே, மீண்டும் கேள்வியை கேட்கவா? தானிய களஞ்சிய சாலை ஒன்றில் 4365 கிலோகிராம் கோதுமை மா உள்ளது. அதில் மேலும் 1430 கிலோகிராம் கோதுமை மா களஞ்சியப்படுத்தி வைக்கப்படுகின்றது. இப்போது அக்களஞ்சிய சாலையில் உள்ள கோதுமை மாவின் அளவு யாது? இதற்கான விடையை எனக்கு SMS செய்யுங்கள் பிள்ளைகளே. SMS செய்ய வேண்டிய இலக்கத்தை கூறவா? 077 88 0 4 5 4 7. மீண்டும் கூறுகின்றேன், 077 88 0 4 5 4 7 எனும் அலைபேசிக்கு உங்களுடைய விடையை SMS செய்யுங்கள் பிள்ளைகளே. கடந்த என்னுடைய வகுப்பிலே நான் பல கேள்விகள் கேட்டிருந்தேன். அதிகமான மாணவர்கள், கிட்டத்தட்ட 400-க்கும் மேற்பட்ட குறுந்தகவல்கள் வந்திருந்தன. அதுக்கு மேல் அதிகமாக வாட்ஸ்அப்பிலும் 100-க்கணக்கான குறுந்தகவல்கள் வந்திருந்தன. உங்கள் அனைவருக்கும் நன்றி பிள்ளைகள். அத்துடன் இது தொடர்பாக நீங்கள் தெளிவாக கற்றுக்கொண்டு உங்களுடைய புலமை பரிசில் பரீட்சைக்கு ஆயத்தமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு, இப்பாடலகு தொடர்பான பூரண தெளிவு உங்களுக்கு வந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் பிள்ளைகளே. ஆகவே நாங்கள் இப்பொழுது விடைபெறக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஆகையினால் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். இனி ஒரு காலங்களிலும் மேலதிகமாக பல வகுப்புகளில் உங்களை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேன் பிள்ளைகளே. ஆகவே உங்களிடமிருந்து நான் இப்பொழுது விடைபெறுகின்றேன். ஊவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் தரம் 5 மாணவர்களுக்கான பிரசினம் தீர்த்தல் எனும் கணித பாட அலகு தொடர்பான இன்றைய பாடத்தை கலந்து ஆலோசித்து விடைபெறும் நான் மகாமணி திபாகரன், பகபுத்தலை இளம் 3 தமிழ் வித்தியாலயத்துடைய ஆசிரியர். நன்றி பிள்ளைகள்.